நீங்கள் SPS தமிழோடு இணைந்துள்ளீர்கள். sps.com.au/tamil எனும் இணையத்தின் மூலம் மேலும் பல சிறப்பான நிகழ்ச்சிகளை நீங்கள் கேட்கலாம். வணக்கம் பேராசிரியர் ஜனகராஜன் அவர்களே.
வணக்கம். வணக்கம்.
சென்னையை பொறுத்தளவில் வெள்ளம் வந்தால் சென்னை வந்து இந்த நீரில் மூழ்கி போகிறது அடிக்கடி நடக்கிற மாதிரி இருக்குது. இப்போ குறிப்பாக சொல்லணும்னா, இப்போ 2015 நடந்தது, இப்போ 2021, 6 ஆண்டுகளுக்குள்ளாடி மீண்டும் மழை வெள்ளத்தில் வந்து சென்னை மூழ்கி போகுது. இந்த மாதிரி நிலைமைக்கு என்ன காரணம்னு நினைக்கிறீங்க? அதாவது சென்னை வந்து வெள்ளத்தை எதிர்கொள்கிற மாதிரி கட்டமைக்கப்படவில்லை அப்படின்னு எடுத்துக்கலாமா? என்ன மாதிரி
அது? என்ன பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, சென்னையில் வெள்ளம் வந்து 2015 அடுத்து 2021 மட்டும் இல்லை, 2018 ஒரு சிறு வெள்ளம் வந்தது, 2005 வெள்ளம் வந்தது, அதற்கு முன்பு 1997, 1977 ஆக தொடர்ந்து 5 வருடங்கள், 6 வருடங்களுக்கு ஒரு முறை வெள்ளம் வந்து கொண்டுதான் இருக்கிறது. ஆக இது வந்து ஒரு வரலாறு காணாத மழை அப்படி என்றாலும் நம்ம சொல்ல முடியாது. 24 மணி நேரத்துக்கு 250 மில்லிமீட்டர் மழை என்பது முன்காலத்தில் இதற்கு முன்பு நடந்திருக்கிறது பலமுறை. ஆனால் வருடத்திற்கு வருடம் வந்து ஜனத்தொகை பெருகிக் கொண்டே போகிறது. இப்ப சென்னை மாநகரம் போன்ற நகரங்களில் பாத்தீங்கன்னா, 2005 ஒரு சதுர கிலோமீட்டருக்கு 16,000 மக்கள் வசித்தார்கள், 2015 அது 26,000-27,000 மக்கள் வசித்தார்கள் ஒரு சதுர கிலோமீட்டருக்கு. இப்ப 2021 33,000 மக்கள் வசிக்கிறார்கள் சதுர கிலோமீட்டருக்கு. அப்படின்னா என்ன அர்த்தம்? நகரம் அர்பன் ஸ்பேஸ், அங்கே இருக்கின்ற அந்த நகர்ப்புற இடங்கள் சுருங்கி கொண்டே இருக்கு, அர்பன் ஸ்பேஸ் சொல்லுவாங்க. ஸோ அதனுடைய விளைவு வந்து தி கேரியிங் கெப்பாசிட்டி ஆஃப் தி அர்பன் ஏரியா, தி கேரியிங் கெப்பாசிட்டி ஆஃப் தி சிட்டி வந்து குறைந்து கொண்டே இருக்கிறது என்று அர்த்தம். இது ஒரு முக்கியமான விஷயம். அடுத்தது முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னா, வந்து சென்னை மாநகரம் வந்து ஒரு மிகச்சிறந்த வடிகால் அமைப்பு கொண்ட ஒரு மாநகரம். இந்த சென்னை மாநகரத்துல எனக்கு தெரிந்தவரை தெற்கு ஆசியாவிலேயே இதே போன்ற ஒரு வெள்ள வடிகால் கொண்ட ஒரு மாநகரம் நான் எங்கும் பார்த்தது இல்லை. ஏன்னு கேட்டீங்கன்னா, வந்து சென்னை மாநகரத்துல ஒரு 3-4 ஆறுகள் பாய்கிறது. ஒவ்வொரு ஆறும் 100 கிலோமீட்டர், 80 கிலோமீட்டர் நீளம் கொண்ட, மேலிருந்து கடலை நோக்கி வங்காள விரிகுடாவை நோக்கி தண்ணீரை கொண்டு வந்து வெள்ள நீரை கொண்டு சேர்க்கின்ற அமைப்பு கொண்ட ஒரு மாநகரம். இதை தவிர வந்து ஒரு பக்கிங்ஹாம் கால்வாய் என்ற ஒரு கால்வாய் ஓடுகிறது. அது பிரிட்டிஷ் காலத்துல ஆந்திர பிரதேசில இருந்து சென்னையில கடலூர் என்ற மாவட்டம் வரைக்கும் சென்று சேர்ந்து 434 கிலோமீட்டர் நீளம் கொண்ட அந்த பக்கியம் கால்வாய் வேறு ஓடுகிறது. இதை தவிர மேஜர் ட்ரெயின்ஸ் என்று சொல்லுவார்கள், மிகப்பெரிய கால்வாய்கள், நல்லாசுன்னு சொல்லுவாங்க, அந்த மிகப்பெரிய கால்வாய்கள் வந்து 16 இருக்கிறது. இவ்வளவு வடிகால் வசதிகள் இருந்தும் சென்னை மாநகரம் வெள்ளத்தில் மிதப்பதற்கு காரணம் என்ன அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறி. என்னை பொறுத்தவரைக்கும் சென்னை மாநகரம் வெள்ளத்தில் மிதக்க கூடாது. ஆனால் இன்று வெள்ளம் மிதப்பதற்கு மிக முக்கியமான காரணம், நான் வந்து இந்த காலநிலை மாற்றம், கிளைமேட் சேஞ்ச் என்ற ஒரு அப்சர்வேஷன்ல வச்சு அந்த ஒரு கட்டத்துல நான் வந்து ஒளிய விரும்பவில்லை. காலநிலை மாற்றம் என்பது கண்டிப்பாக நடக்கின்ற ஒரு விஷயம் தான், அதை நான் மறுக்கவில்லை. ஆனால் இன்று நடக்கின்ற இந்த ஒரு வெள்ள பாதிப்பு மனித பிழையால் ஏற்படுகிறது. இந்த ஏன் மனித பிழையால் ஏற்படுகிறது என்றால், நாம் இயற்கை சூழலை, இயற்கை நமக்கு வந்த கொடையை, இயற்கை நமக்கு வந்த அந்த ஆறுகளை, ஏரிகளை, அர்பன் எக்கலாஜிக்கல் ஹாட்ஸ்பாட்ஸ் சொல்லுவாங்க, மார்ஷ்லேண்டு, வெட்லேண்டு, அதெல்லாம் இழந்துட்டோம், அதெல்லாம் நம்ம பராமரிக்க தவறிவிட்டோம். ஸோ எந்த அளவுக்கு நம்ம வந்து சூழலிலிருந்து நம்ம எதிர்த்துக்கிட்டு நம்மளுடைய வளர்ச்சியை நோக்கி போடணுமோ, அந்த அளவுக்கு நமக்கு வந்து இந்த மாதிரி ஒரு பேரிடர்கள் வரத்தான் செய்யும். இந்த சூழலியல் சார்ந்து நம்முடைய வளர்ச்சி இருக்கும் பொழுது நம் இடர்களை தவிர்க்கலாம். இது இந்தியா சென்னைக்கு மட்டுமல்ல, தமிழ்நாட்டிற்கு மட்டுமல்ல, இந்தியாவுக்கு மட்டுமல்ல, உலகத்தில் உள்ள அனைத்து நாடுகளுக்கும் பொருந்தும்.
ஆனால் இப்போ அரசை பொறுத்தளவில், இப்போ கடந்த 10 ஆண்டுகளாக இருக்கட்டும் அல்லது 20-30 ஆண்டுகளாக, இப்போ வெள்ள நீர் வடிகால் திட்டங்கள் அல்லது இந்த கட்டமைப்பு இதுக்கெல்லாம் வந்து நிறைய கோடிக்கணக்கான பணம் செலவிட்டுருக்காங்க தானே இல்லையா?
கண்டிப்பாக. இது கடந்த 10 வருடங்களில் பார்த்தீங்கன்னா, எனக்கு தெரிஞ்சு 6,400 கோடி பணம் செலவு செய்யப்பட்டிருக்கிறது. எதற்காக? வெள்ள நீர் வடிகாலுக்காக மட்டும். அது வந்து முழுக்க கட்டல ஒரு இன்னொரு 30-40% நகரம் வெள்ள நீர் வடிகால் இல்லை, கட்டினது மட்டும் இவ்வளவு கட்டிருக்கிறாங்க 10 வருடத்துல மட்டுமே. அந்த 10 வருடங்களில் இவ்வளவு வெள்ள நீர் வடிகால் கட்டியும் ஏன் வெள்ளம் வருது? என்ன அர்த்தம்? அப்ப வெள்ள நீர் வடிகால் இஸ் அ ஃபெயில்ட்.
இல்ல, அது ஃபெயில் ஆகுறது, அதான் நீங்க சொல்ற மாதிரி இப்ப அது ஃபெயில் ஆகுது அல்லது வந்து அது செயல்படலைங்கிறதுக்கு, அது ஒழுங்காக கட்டப்படலை, ஒழுங்கான திட்டம் இல்லை அப்படிங்கறத எடுத்துக்கிறதா, அல்லது வந்து பணத்தை வந்து சுருட்டிட்டாங்க, அது செய்யவே இல்லை அப்படிங்கிற மாதிரியா?
வெள்ள நீர் வடிகால் அப்படிங்கிறது அது ஒரு சயின்ஸ், அதை விஞ்ஞான பூர்வமா கட்டணும். ஸ்டாம் வாட்டர் ட்ரெயின் கட்டுறோம், வெள்ள நீர் வடிகால் கட்டுகிறோம் என்று சொன்னால் அந்த வெள்ள நீர் வடிகால் வந்து சயின்டிபிக் பேசிஸ்ல இருக்கணும். எப்படி சயின்டிபிக் பேசிஸ், யூ ஹேவ் டு டூ எ ப்ராப்பர் எலிவேஷன் சர்வே. அந்த எலிவேஷன் சர்வே படி எந்த இடத்துல எந்த மாதிரி ஒரு ஸ்டாம் வாட்டர் ட்ரெயின் கட்டணும், அந்த ஸ்டாம் வாட்டர் ட்ரெயின் ஜங்ஷன்ஸ் எப்படி இருக்கணும், அந்த ஜங்ஷன்ஸ்ல அந்த போற தண்ணி எங்க போய் சேரணும், அந்த சேர்ற தண்ணியில கேரியிங் கெப்பாசிட்டி இருக்கா, நீங்க கட்டுற அந்த ஒரு ஸ்டாம் வாட்டர் ட்ரெயினுக்கு எல்லாம் கேரியிங் கெப்பாசிட்டி இருக்கா, இப்படி பல கேள்விகள் இருக்கு. இந்த கேள்விகளுக்கெல்லாம் விடையே இல்லை. இப்படி பல விஷயங்கள் இருக்கு விஞ்ஞான பூர்வமாக கட்டணும். அது மட்டும் இல்லாமல் நீங்க வந்து ஒரு கான்கிரீட் போட்டு ஒரு ஒரு கிராஸ் செக்ஷன் ஒரு டிராயிங் கூட இல்லாம நீங்க வந்து ஒரு கால்வாய் நீங்க கட்டிட்டு போயிட்டீங்கன்னா அது வெள்ள நீர் வடிகாலா? அது வெள்ள நீர் வடிகால் இல்ல, அது ஒரு கான்கிரீட் ஸ்ட்ரக்சர் தான். இதை விட ஒரு முக்கியமான விஷயம், நீங்க வெள்ள நீர் வடிகால் இத்தனை கோடி 1000 கோடி செலவு பண்ணிட்டு அதுக்கப்புறம் மெயின்டெனன்ஸ் கிடையாது, கன்ஸ்ட்ரக்ட் அண்ட் ஃபர்கெட் அந்த மாதிரி இருக்க முடியாது. பீரியாடிக்கா ஒவ்வொரு 2 மாதத்துக்கு ஒரு முறையும் வந்து ரொம்ப கேர்ஃபுல்லா பாக்கணும். இதை விட ஒரு முக்கியமான விஷயம், இவ்வளவு செலவு பண்ணி பண்ற அந்த வெள்ள நீர் வடிகாலில வெள்ள நீர் மட்டும்தான் செல்கிறதா என்றால் இல்லை, அதில் கழிவு நீரும் செல்கிறது, சுவேஜ் செல்கிறது, பிளாஸ்டிக் குப்பை மண் எல்லாம் கலந்து போய் அடைப்பட்டு கிடைக்கிறது. அப்புறம் எப்படி வெள்ள நீர் போகும்?
இப்ப நீங்க சொல்றதை பார்த்தா இப்ப இது வந்து முழுக்க முழுக்க அரசின் அலங்கோலம் அல்லது அரசின் செயல்படா தன்மை அப்படிங்கிற மாதிரி எடுக்கிறதா, அல்லது சாதாரண மக்கள் குடிமக்களும் கூட இதுல பங்கேற்றிருக்கலாம் அவர்களும் செய்யறது இல்லைங்கிற மாதிரி எடுத்துக்கிறதா, எப்படி?
ரெண்டுமே சொல்லணுங்க, ரெண்டுமே சொல்லணும். இப்ப மக்களுக்கும் பங்கு இருக்கு. நான் வந்து நான் என்ன சொல்லுவேன், மக்களுக்கு பங்கே இல்ல, மக்களுக்கு இதுக்கு சம்பந்தம் இல்ல அப்படின்றத நான் சொல்ல மாட்டேன். மக்களுக்கும் ஒரு பங்கு இருக்கு. தன் வீட்டுக்கு பக்கத்துல இருக்கிற அந்த சாமான ட்ரெயினை எப்படி பாதுகாக்கணும்னு அவங்களும் செய்யலாம், குப்பை போடாம அதை கேர்ஃபுல்லா பாதுகாக்கலாம். ஆனால் மிக முக்கியமாக நான் மிக முக்கியமாக சொல்வது சயின்டிபிக்கா கட்டணும், ஒண்ணு கட்டிட்டு அதை பீரியாடிக் மெயின்டெனன்ஸ் இருக்கணும், ரெண்டுமே இல்லைங்க. அதனாலதான் இப்ப இன்றைக்கு நான் வந்து பல இடங்களை போய் பாத்துருக்கிறேன், வெள்ள நீர் ஃபுல்லா அடைப்பட்டு கிடைக்க வீட்டுக்குள்ள தண்ணி போகுது, ரோட்ல தண்ணி நிக்குது, ஆனா 2-3 நாட்களாக வெள்ள நீர் வடியவில்லை. அதை முதல்ல நான் வெள்ள நீர்னு சொல்ல மாட்டேன், மிக குறிப்பாக இதை வந்து இந்த விஷயத்தை நீங்க குறிச்சுக்கோங்க, இது வெள்ளமே கிடையாது. திஸ் இஸ் கால்ட் இன் இங்கிலீஷ் வாட்டர் இன்னண்டேஷன். வெள்ளம் என்கிறது அது வந்து ஃப்ளோ கான்செப்ட், ஓடுகின்ற தண்ணீர், ஆற்றில் ஓடுகின்ற தண்ணீர், ஆற்றின் இருமருங்கிலும் தண்ணீர் கரை புரண்டு ஓடுவதை தான் நம்ம வெள்ளம்னு சொல்லுவோம் ஹைட்ரோலாஜிக்கலி. ஆனா இது வெள்ளம் கிடையாது, திஸ் இஸ் வாட்டர் இன்னண்டேஷன்.
இது எஸ்பிஎஸ் தமிழ், ஆஸ்திரேலியா முழுவதும் ஒலிக்கும் ஒரே தமிழ் ஒலிபரப்பு. அதில் நாம் சந்தித்து உரையாடி கொண்டிருப்பவர் தமிழ்நாட்டின் பிரபல நீரியல் மேலாண்மை நிபுணர் ஜனகராஜன் அவர்கள்.
இப்ப சென்னையை பொறுத்தளவுல இப்ப 2019 வந்து வறட்சி, அதுக்கு முன்னாடி கூட வறட்சி வந்து சென்னைக்கு வந்து புதுசு கிடையாது. ஒவ்வொரு ஆண்டுமே வறட்சியில் சென்னை வாடுகிறது, ஆனா அதே நேரத்துல வெள்ளத்தில் இப்ப மூழ்குகிறது. இப்ப இந்த மாதிரியான ஒரு முரண்பாடு இருக்கே, இந்த ரெண்டும் வந்து சரி செய்யலாம் இல்ல?
கண்டிப்பா சரி செய்யலாம். ஒரு நல்ல உதாரணம் சொல்றேன், 2015 என்ன டிக்ளேர் பண்ணாங்கன்னா வரலாறு காணாத வெள்ளமும் டிக்ளேர் பண்ணாங்க, 2016 வரலாறு காணாத வறட்சின்னு டிக்ளேர் பண்றாங்க. அப்ப இது முரண்பாடு இல்லையா? எப்படி வரலாறு காணாத வறட்சி வரும்? இதுக்கு முன்னாடி வருஷம் வரலாறு காணாத வெள்ளம், அப்ப எவ்வளவு தண்ணீர் நம்ம வந்து வெளியில விட்டுருக்கோம். 80% ரன் ஆஃப் பெய்கின்ற மழை தண்ணீரில் 80% கடலுக்குள் செல்கிறது. நான் கடலுக்குள் செல்கின்ற தண்ணீர் மொத்தம் வீண் என்று சொல்லவில்லை, குறைந்தபட்சம் ஒரு 40-50%, 60% தண்ணீராக நம்ம சேமிக்க வேண்டும் இல்லையா? அந்த சேமிக்கிறது கட்டமைப்பு இருக்கு, 4000 ஏரிகள் இருக்கு சென்னையை சுத்தி. இன்றைக்கு அந்த 4000 ஏரிகளும் காலியா இருக்கும், தண்ணி இருக்காது, ஆனா கடலுக்குள்ள தண்ணி போயிடும். இந்த கடலுக்குள்ள இந்த தண்ணி எல்லாம் விட்டுட்டு அப்புறம் நம்ம என்ன பண்ணுவோம், கடல் நீரை குடிநீராக்கும் திட்டம் கொண்டு வருவோம். கடல் நீர் எல்லாம் கடலுக்கு போயிடும், நல்ல தண்ணி எல்லாம். அப்புறம் அதே கடல் நீரை கொண்டு வந்து மறுபடியும் டீசலினேஷன் பிளான்ட் மூலமாக கடல் நீரை குடிநீராக்கி மக்களுக்கு விநியோகம் செய்வோம். இதுதான் நீங்க பாலிசி. இந்த மாதிரி ஒரு ஃபினான்ஷியல் பாலிசி நம்ம வச்சுட்டு என்ன பண்றது? இதுதான் ஒரு கட்டமைப்பு தேவை, மறு சீராய்வு தேவை, ரீதிங்கிங்னு சொல்லுவாங்க, இன்னோட ரீதிங்க். அந்த ரீதிங்க் கொண்டு வந்து இனிமேதான் வந்து பெய்கின்ற மழை தண்ணீரை எப்படி சேர்க்க வேண்டும். இன்றைக்கு இருக்கின்ற அரசாங்கம், கடந்த 6 மாதமாக இன்றைக்கு இருக்கின்ற அந்த அரசாங்கம், ஸ்டாலின் முதலமைச்சரா இருக்கிறாரு, அவர்கிட்ட நாங்க இப்ப நிறைய பேசிட்டு இருக்கிறோம், அவர் வந்து ப்ரோ ஆக்டிவா வேலை செய்யறாரு, இதற்கு செவி கொடுத்து கேட்கிறாரு, இதற்கு ஏதாவது ஒரு மிகப்பெரிய தீர்வு கிடைக்கும்னு ஒரு நம்பிக்கை இருக்கு.
தீர்வு கிடைக்கும் அப்படி நம்பிக்கை இருக்குன்னு சொல்றீங்க, ஆனா உங்க கட்டுரைகள்ல வந்து நீங்க வந்து சொல்றீங்க ஒரு குழு அமைக்கணும், அறிக்கை தரணும், நிபுணர் குழு. ஆனா பொதுவாக வந்து இப்ப நீங்க தமிழக அரசை எடுத்துக்கிட்டா ஏதாவது ஒண்ண வைக்க வேண்டியது, ஒரு விசாரணை கமிஷனோ அல்லது ஒரு குழு அமைக்க வேண்டியது, அதுல இருந்து ஒரு அறிக்கையை வாங்க வேண்டியது, அப்புறமா அந்த காணாம போக வேண்டியது, மறக்க வேண்டியது, திரும்பவும் மழை, திரும்பவும் வறட்சி, அப்படித்தானே நடக்கும் இல்ல?
இல்ல இல்ல இப்ப நான் சொல்ற குழு அப்படி இல்லைங்க, இட்ஸ் அ ஸ்டாண்டிங் கமிட்டி, இட் இஸ் எக்ஸ்பர்ட் ஸ்டாண்டிங் கமிட்டி, பர்மனன்ட் கமிட்டி. அது வந்து அந்த கமிட்டி வந்து இட் வில் ஓவர்சீ த ஒர்க், இட் வில் நாட் ஓன்லி டெலிகேட் த ஒர்க், இட் வில் நாட் ஓன்லி கிவ் தி இன்புட், இட் வில் ஆல்சோ ஓவர்சீ த ஒர்க். அந்த மாதிரி ஒரு ஸ்டாண்டிங் கமிட்டி, பர்மனன்ட் கமிட்டியை நான் சஜஸ்ட் பண்றேன். மல்டி டிசிப்ளினரி, மல்டி டிசிப்ளினரி எக்ஸ்பர்ட் கமிட்டி.
அதுல இது வந்து மழை வெள்ளத்தை சார்ந்தா அல்லது வந்து வறட்சியை சார்ந்தா?
இரண்டுக்குமே, வறட்சிக்கும் சரி வெள்ளத்திற்கும் சரி காலநிலை மாற்றத்தை எதிர்கொள்வதற்கும் சரி, இது வந்து ஒரு மல்டி போக்கஸ் மல்டி டிசிப்ளினரி கமிட்டி. அது வந்து இது நான் ஒரு பெரிய ப்ரோக்ராம் வச்சிருக்கிறேன், அதை நான் கொடுத்துருக்கிறேன் அரசாங்கத்துக்கு, அதை அவங்க பரிசீலனை பண்ணிட்டு இருக்கிறாங்க. அதை பண்ணாங்கன்னா கண்டிப்பாக இதை நம்மள இதுக்கு வந்து சால்வ் பண்ண முடியும். இந்த கடல்நிலை குடிநீராக்கும் திட்டமே வேண்டாம், அதை ஸ்டாண்ட்பையா வச்சுக்கலாம். ஒரு உதாரணம், ஒரு சின்ன விஷயத்த மட்டும் சொல்றேன். சென்னை மாநகரத்தினுடைய சராசரி மழை அளவு 1400 மில்லிமீட்டர். 1400 மில்லிமீட்டர் தான் 140 சென்டிமீட்டர், மிகுந்த மழை கொண்ட ஒரு ஒரு மாநகரம். இவ்வளவு பெய்கின்ற மழை மாநகரத்துல தண்ணீரை நம்ம வந்து ஒரு சேலஞ்சிங் டாஸ்கா எடுத்துட்டதுல வந்து தண்ணீரை சேமிச்சுட்டோம்னா நமக்கு தண்ணீர் பஞ்சமே வராதுங்க. 3 வருடம் தொடர்ந்து மழை பெய்யவில்லை என்றாலும், வறட்சி வந்தாலும் உங்களால தண்ணீர் கொடுக்க முடியும். திஸ் இஸ் கால்ட் இன்டெகிரேட்டட் அப்ரோச், இன்டெகிரேட்டிங் ஃபிளட் அண்ட் ட்ரவுட். வறட்சியையும் வெள்ளத்தையும் ஒரு சேர பார்க்கும் பொழுது நம்மளால வந்து இந்த இந்த பிரச்சனையை தீர்க்க முடியும். ஒரு முக்கியமான விஷயம் சொல்ல விரும்புறேன், நீங்க வறட்சியை வந்து ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியா நினைக்கணும். எப்படி ஆப்பர்ச்சுனிட்டி? ஓ, இந்த வறட்சியா இருக்கு, இப்ப நம்ம நிறைய வேலை பண்ணலாம்ட்டு நிறைய அந்த நீர்நிலைகள் எல்லாம் உடனே சுத்தம் பண்ணி ஆழப்படுத்தி ரெடி பண்ணி வச்சுட்டோம்னா வெள்ளம் வரும் காலங்களில் உடனே நீங்க வந்து தண்ணி பிடிச்சிக்கலாம். ஸோ திஸ் இஸ் வாட் இஸ் கால்ட் இன்டெகிரேட்டட் அப்ரோச். ஸோ வெள்ளமும் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி, வறட்சியும் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி, ரெண்டையுமே நீங்க ஒரு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியா பார்க்கும்பொழுது அது நம்மளால வந்து இந்த நிரந்தரமான தீர்வு காண முடியும்.
இப்ப வீராணை ஏரி திட்டம் அல்லது வந்து ஆந்திரால இருந்து தண்ணி கொண்டு வர திட்டம், அப்படியெல்லாம் திட்டங்கள் இருந்ததே அதெல்லாம் வந்து சாத்தியப்படாது, அது வந்து உபயோகப்படாது அப்படின்னு பாக்குறீங்களா?
இல்ல இல்ல, நான் என்ன சொல்றேன், வீராணத்துல இருந்து ஒரு பைப் போட்டு வச்சிருக்கிறாங்க, இருக்கவே தண்ணி அது அப்படியே இருக்கட்டும். தெல்லுங்கால இருந்து பைப் போட்டு வச்சிருக்கிறாங்க, அது அப்படியே இருக்கட்டும். அதை பத்தி நான் கவலைப்படல. எனக்கு என்னுடைய நகரத்தில் பெய்கின்ற மழை அளவே அதிகம், தேவைக்கு மேல் எனக்கு இருக்கிறது. எனக்கு வேறு இடத்துல தண்ணி வர வேண்டிய அவசியம் இல்லை. நான் ஒண்ணு சொல்றேங்க, ஆந்திரால மழை பெய்யறது 860 மில்லிமீட்டர், இங்க பெய்யறது 1400 மில்லிமீட்டர், எது அதிகம்? நான் எனக்கு அங்கே தண்ணி கொண்டு வரணும். ஸோ இவ்வளவு மழை பெய்கின்ற இந்த இடத்துல இந்த மழை தண்ணீரை சேர்க்காம நான் என்னத்துக்கு அவ்வளவு ஆயிரக்கணக்கான கோடியை செலவுப்படி அங்கேயிருந்து நான் தண்ணி கொண்டு வரணும்? இப்ப ஏற்கனவே காலையை அமைச்சிட்டாங்க சார், இருந்துட்டு போட்டோம். என்ன நான் வந்து இப்ப சொல்றது சேலஞ்சிங்கா? நான் சொல்றேன், இது ஒரு சேலஞ்ச், இட்ஸ் அ சேலஞ்ச். I can easily save 100 teams feet of water within Chennai and around Chennai. சென்னையும் சுற்றிலும் இருக்கிற இடத்துல இருக்கிற ஏரிகளை பராமரித்தாலே, பெய்கின்ற மழை தண்ணீரை சேர்த்தாலே 100 teams feet உங்களால சேர்க்க முடியும். சென்னை மாநகரின் 1 மாதத்தேவை 1 teams feet, 12 மாசத்துக்கு 12 teams feet. அது தினத்தொகை அதிகமாகுதுன்னு சொன்னா 2 teams feet வைங்க, அப்போ வருடத்திற்கு தேவை 24 teams feet. ஆனா 100 teams feet நம்மளால ஈஸியா சேர்க்க முடியும். நிலத்தடி நீர் பெருகும், ஒவ்வொரு ஏரியும் ஒரு எக்கோ யூனிட், அது என்விரான்மெண்டல் ப்ரொடெக்ஷன் கிடைக்கும், ரீசார்ஜ் கிடைக்கும், ஃப்ளோரா ஃபானா பேர்ட்ஸ் எல்லாம் வரும், பியூட்டிஃபுல்லா இருக்கும். இது நம்மளால பண்ண முடியும், பண்ண முடியாத விஷயமே இல்லை. ஆயிரக்கணக்கான கோடி செலவு பண்ணி ஆறுகள் எல்லாம் இணைக்க போறோம்னு சொல்றோம், லட்சக்கணக்கான கோடி செலவு பண்ணி எங்க இருந்தாலும் தண்ணி கொண்டு வர சொல்றது தேவையே இல்லை. இது லோக்கலி அவைலபிள் ரிசோர்ஸ், டேப் த வாட்டர் வேர் இட் ஃபால்ஸ், தட்ஸ் த பிரின்சிபல், அண்ட் யூ ஹேவ் ஹெவி ரெயின்ஃபால், வை கான்ட் யூ டூ இட்?
மிக்க நன்றி பேராசிரியர் ஜனகராஜன் அவர்களே. நீங்கள் சொல்கிற அந்த திட்டம் வந்து ஒரு கனவு திட்டமாக இல்லாமல் அது நனவாகணும், அதனால் சென்னை வந்து வறட்சியிலையும் வாடக்கூடாது வெள்ளத்திலையும் மூழ்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி வாழ்த்துறோம். மிக்க நன்றி உங்களுக்கு.
நன்றி.
விருப்பம் பகிர்வு கருத்து பதிவு லைக் ஷேர் காமெண்ட் SBS தமிழின் Facebook.